மாவீர மகுடம், கரும்புலி மேஜர் குமுதன்.
வணங்குகிறோ
உளப்பலத்தால் உழைத்தவன். ஆகாய கடற்வழி, பெருஞ்சமர், மின்னல், ராணுவ நடவடிக்கை, முறியடிப்பு, தாக்குதல், ஓயாதலை ஒன்றிலே அலம்பில் பகுதியிலே தரையிறங்கிய விசேட அதிரடிப்படை மீதான தாக்குதல் சாத்திய ஒன்று இரண்டு போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கைகளில் அவன் கரும்புலி ஆவதற்கு முன் பங்கு கொண்டான். கரும்புலி ஆகிய பின்னர் தாண்டிக்குள ராணுவ தளம் மீதான தாக்குதல், மணவாளன் பட்ட முறிப்பில் இளங்குவாரந்தி மீதான தாக்குதல், இப்படி பல தாக்குதல்களில் முன்னின்றான். 50 கலிபர கணக்கு ஆயுத பயிற்சி, 203 பயிற்சி, மெய் பாதுகாவலர் பயிற்சி, கரும்புலி அணுக்குரிய சிறப்பு பயிற்சி என பல சிறப்பு பயிற்சிகளையும் மேஜர் குமுதன், கரும்புலி மேஜர் குமுதன், அவனது சுபாவம் அந்த நினைவுகளை தழுவியதாகவே வந்து போனது. அதே நினைவுகள் தான் குமுதனின் கண்களையும் நெஞ்சையும் நினைத்து கொண்டன. பெட்டையும் திட்டு திட்டாக வளர்ந்திருக்கும் சிறு பட்டைகளும் நிறைந்து பறந்து விரிந்து அந்த பிரதேசத்தின் நெஞ்சை கிழிப்பதைப் போல கிளிநொச்சி நகரை நோக்கி ராணுவம் முன்னேறிக் கொண்டிருந்தது. பெரிய ராணுவ நகர்வை எதிர்த்து நேருக்கு நேர் சமரிட்டுக் கொண்டிருந்த தாக்குதல் அணியின் ஒரு பிளட்டூன் அணி தலைவனாக குமுதனம் நின்று சமரிட்டுக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் ராணுவ பாதங்கள் மிதிக்கின்ற போதும் அவனுக்குள்ளே எரிந்த ஆவாச நெருப்பால் கண்ணிலும் குரலிலும் இடையிடையே போரை பறந்தது. இதே தாக்குதல் அணியோடு சற்று நாட்களுக்கு முன் அலம்பில் பகுதியிலே திரையிறங்கிய சிறப்பு படையினரை எதிர்த்து சண்டையிட்டு ராணுவம் நினைத்து வந்த இலக்கை எட்டவிடாது தடுத்ததில் பங்கெடுத்தவன் எங்கள் குமுதன். தாக்குதல் அணியின் பிளட்டூன் உதவி அணித்தலைவராக நின்றாலும் சண்டை உக்கிரம் அடைந்து சென்றபோது ஒரு பகுதி முழுவதுக்குமான கட்டளைகளை அவனே வழங்க வேண்டியதாயிற்று. அதிக பேர் விழுப்புண்பட்டு வீரச்சாவடைந்து போனமையாலும் அணியின் ஆட்தொகையிலே பெரும் சரிவு ஏற்பட்டிருந்தது. அந்த இறுக்கம் நிறைந்த சூழலிலும் இருக்கும் உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்தி எதிரி முன்னேறாதவாறு மறைப்பு போட்டு காயக்காரரையும் வீரச்சாவடைந்தவர்களையும் பெண்ணுக்கு அனுப்பியவன். இதுவரைக்கும் தன் தோள் பட்டையில் பாய்ந்திருக்கும் குண்டை பற்றியோ அல்லது அவனின் மேல் சட்டையையும் மீறி பாய்கின்ற குருதியை பற்றியோ அவன் கவனிக்கவில்லை. அவனது சிந்தனையும் செயல்களும் ராணுவத்தின் நோக்கத்தையும் எப்படியும் முறியடித்து விட வேண்டுமே என்று துடித்துக் கொண்டிருந்தன. அதே போன்ற துடிப்பு நெஞ்சில் கரன்று கொண்டிருக்கவே சச்சே எதிர்ச்சமர் களத்திலும் அவன் சுழன்று கொண்டிருந்தான். அண்ணே, எங்களுக்கு கிட்டவா டேங்கு வந்துட்டது. குமுதனுக்கு பக்கவாட்டாக இருந்த காவலரணில் இருந்தவன் நிலைமையை குமுதனுக்கு தெரியப்படுத்தினான். மரம் செடிகள் போல உருமாற்றம் செய்து நகர்ந்து கொண்டிருந்த கவச வாகனங்கள் சில பற்றைகளை நெறித்து பெரிய புகைமண்டலங்களில் உருவாக்கியபடி காவலரனுக்கு மிக அண்மையாக வந்திருந்தார். அங்கால பக்கத்தால டேங்கல் வந்து முட்டினுமாம். நீங்கள் அங்கவே அதை மறையுங்கோ, கவனம் மரப்படுத்து போங்கோ, குமுதன் சொல்லி முடிக்கின்ற போது அவனது கட்டளைக்குள்ளாகவே காத்திருந்த இரண்டு டேங்கி எதிர்ப்பு வீரர்களின் கண்களிலும் வேகம் புறப்படுத்தது. சண்டை எல்லா அடங்களிலும் பெரும் முழக்கமிட்டு தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் எதிரியின் சூட்டு வலுவால் அந்த பிரதேசம் முழுவதும் ரவைகள் பொழியப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த வலை பின்னலுக்குள்ளே இரண்டு கவச எதிர்ப்பு போராளிகளும் சிக்கிக் கொண்டார்கள். குமுதனை இறுதியாக பார்த்து விடை கொடுத்து அனுப்பிய இரண்டு இளைய வீரர்களுமே வெற்றிவர்களை கூட பார்க்க முடியாத அளவு உடல் சிதைந்து போயிருந்தார்கள். அந்த நிகழ்வை கண்டபின் குமுதனது கண்கள் அதையே சொந்தமாக்கிக் கொண்டன. கண்களால் கண்டு பதிந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை எண்ணுகின்ற போதெல்லாம் நெஞ்சு பெரிதாக வலித்தது. மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத அவனிற்கு அவனது நெஞ்சில் ஆழமாக பதிந்த நிகழ்வுகள் ஆறாத தளம்பாயிருந்தன. அந்த பெருஞ்சமர் ஓய்ந்த போது குமுதனின் மனமூயவில்லை. தனியொரு நெஞ்சுக்குள் மட்டும் எத்தனையோ சமர் அரங்குகள் திறக்கப்பட்டன. முடிவில்லாது குமுறிக் கொண்டிருந்த குமுதனின் கண்களில் புதியதான வடிவம் ஒன்றின் வாசல் முளைத்துவிட்டது. குமுதன் தனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் பெரிய இலட்சிய நெருப்போடுதான் கரும்புரிகள் அணிக்குள் தன்னை இணைத்துக் கொண்டான். அங்கு அவனை எதிர்கொள்ளவிருந்த சவால்களும் ஏராளம். இனி என்னென்று குமுதன் இந்த காரியத்தை செய்து முடிக்க போறான். சாதாரண மனித வலவுடையர்களே செய்ய சிரமப்படும் அந்த கரும்புலி அணி பயிற்சி குமுதன் செய்து முடிப்பானே. ஆச்சரியத்தால் உயர்ந்த புருவங்களை உயர வைத்தபடியே அதிசயிக்க வைத்தார். ஒரு போராளி தன்னை கரும்புலி அணியில் சேர்த்துக் கொள்ளப் போகுந்தான் என்றால் அவனை பற்றிய அடிப்படையான சில தகுதிகளை பரிசோதிப்பதுண்டு. அதுபோலவே குமுதனும் தன்னை கரும்புலி அணியில் சேர்த்துக் கொண்ட போது அவனை பற்றிய தகுதிகள் பார்க்கப்பட்டன. ஒரு போராளி கரும்புலி அணியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுமாயின் அவர் 2 வருடங்கள் இயக்கம் வழங்கிய பணிகளை சரிவர செய்து முடிக்க வேண்டும். குமுதனை பொறுத்தவரை 5 வருடங்களுக்கு மேலாக இயக்கம் வழங்கிய கடமைகளை இயக்கம் எதிர்பார்ப்பது போல செய்து முடித்தவர். எனவே அதில் அவனுக்கு தடை இருக்கவில்லை. குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறித்த சில பயிற்சிகளை செய்து முடிக்கும் உடற்தகுதி பெற்றவரா என்றால் அந்த கேள்விக்கு அவன் இதுவரை பெற்ற பயிற்சிகள் விடைபார்ந்தன. குமுதன் இயக்கத்துக்கு வந்ததிலிருந்து எந்த பயிற்சியிலும் விட்டுக் கொடுத்ததில்லை. எப்படியான பயிற்சி என்றாலும் செய்து முடிக்கக்கூடியவன். இதுவரை 50 கலிபர் பயிற்சி, சிறப்பு அதிரடி பயிற்சி போன்றன பெற்றிருக்கிறான். எனவே அதிலும் சிக்கல் இருக்கவில்லை. ஆனால் அடுத்து வந்த மருத்துவ பரிசோதனை தான் நிறைய பேருக்கு அதிர்ச்சி தருவதாக இருந்தது. இதுவரை தனக்குள்ளே மறைத்து வைத்திருந்த நோய் அப்போதுதான் தெரிய வந்தது. ஆனால் இதுவரை எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் தன் நோயை வெளிக்காட்டியதே இல்லை. குமுதனுக்கு இருக்கும் இருதய நோயை, தொய்வு நோயை மருத்துவ பரிசோதனை மூலம் அறிந்து கொண்ட போது அவனை கரும்புலி அணியில் சேர்த்துக் கொள்வதற்கான அனுமதி மறக்கப்பட்டது. குமுதனோ விடுகின்ற பாடில்லை, ஒரேபடியாய் தன்னை கரும்புலி அணியில் இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டினான். அண்ணே, தேர்வு பயிற்சி எடுக்கும் வரைக்கும் என்றாலும் விடுங்கோ, நான் அதில் என்னால் முடியும் என்று நிரூபிச்சு காட்டுவேன் என்று கெஞ்சாக அவன் உறுதியாக கேட்டுக்கொண்டான். அவனது இலட்சிய தாகம் முழுவதையும் தனது குரலில் பரவ விட்டான். அவனின் உறுதி குலையாத தன்மை வீணாகவில்லை. தேர்வு பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட அதில் குமுதனும் ஒருவனாக இருந்தான். தேர்வு பயிற்சி நிறைவேறும் போது அனைத்து பயிற்சிகளும் சித்தி பெற்று தனது இலட்சியத்திற்கு நோய் இடையூறு இல்லை என அவன் நிரூபித்தான். இப்படி தேசத்துக்காக தான் வரித்துக் கொண்ட கொள்கையில் உறுதியாக குமுதன் தான் இருந்தான். ஆனிரவு தளத்துள் நுழைந்த கரும்புலிகள் அணிக்கு தலைமை தாங்கி இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்தான் எங்கள் குமுதன். இன்னும் சில வினாடிகளில் காலம் வேகமாக விழுங்கிக் கொள்ளுமாயின் அங்கே இருளாய் அமைதியாய் நிலைத்திருக்கும் சூழ்நிலை மாறி புதிய சமர்க்களம் உருவாகும். அந்த ஓரிரு கண நேரத்திற்காகவே காலமும் கரும்புலி அணி வீரர்களும் கால்களும் முன்னோக்கி வேகமாக நிதானத்தோடு நகர்ந்து கொண்டிருந்தன. நினைவுகள் மட்டும் பின்னோக்கி விரையத் தொடங்கின. கரும்புலிகள் பயிற்சி முடிய தாண்டிக்குளம் சண்டைக்கு சென்று அங்கு விழுப்புண் பட்டமையால் தாக்குதலில் பங்கு பெறாது பின்னிற்கு வந்ததும், பின் விழுப்புண் குணமடைய மணவாளன் பட்டம் முறிப்பு சண்டைக்கு சென்றது என்று எல்லா நிகழ்வுகளும் நினைவுகள் தடம்பதிக்க தொடங்கியது. அதில் மணவாளன் பட்டம் முறிப்பு தாக்குதல் வந்ததும் நினைவுகள் அதை விட்டு நகரவே இல்லை. எதிரி கைப்பற்றி வைத்திருக்கும் ராணுவ பிரதேசத்துக்குள் தான் அவர்களுக்கான இலக்கு. அதுவும் அதி உயர் பாதுகாப்பு விலையம் என கருதி அங்கே அந்த உலங்கு வானூதி தரையிறங்கியது. அந்த உலங்கு வானூதியை தாக்கி அழிப்பதே தாக்குதல் அணியின் நோக்கமாக இருந்தது. கொமாண்டோ பணியில் சென்று இலக்கை தாக்குவது அடுத்து சாத்தியப்படாவிட்டால் கரும்புலி தாக்குதல் மூலமாவது அந்த இலக்கை அழித்துவிட வேண்டும் என்பதற்காகவே கரும்புலி வீரர்கள் அந்த தாக்குதலுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதுவோ மிகவும் வித்தியாசமான இலக்கு. முன் திட்டமிடலோ மாதிரி பயிற்சியோ இல்லாத இலக்கை சென்றடைந்து அதை பார்த்து அங்கு நிலவும் கடற்சூழலுக்கு ஏற்ப அணித்தலைவரே முடிவெடுத்து செயற்பட வேண்டும். அதனால் அந்த கரும்புலிகள் அணிக்கு குமுதனே தலைமை தாங்கிச் சென்றார். தலைவருக்கு குமுதனின் வழிநடத்தலில் அதிக நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் குமுதன் மெய்ப்பாதுகாப்பு பணியேற்று தலைவரோடு நெருங்கிருந்த நாட்களில் எல்லாம் அவனது ஒவ்வொரு வசதியையும் தலைவர் நேரே கவனித்தவர். அப்போது அவனுக்கு இருக்கும் வழிநடத்தலும் ஆற்றலை தலைவர் நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் இந்த தாக்குதல் அணியை அவன் தலைமையிலேயே அனுப்பி வைத்தார். இலக்கை நோக்கி கரும்புலிகள் அணி நகர ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்குள் எல்லாம் வானம் பிரிந்து விட்டதைப் போல மழை வாரி பொழிந்து கொண்டது. உடையோடு சேர்ந்து நனைந்து போயிருக்கும் உடலுக்குள்ளால் ஊசி போல உள் நுழையும் குளிர் தலின் ஒவ்வொரு காலத்தையும் நன்கு வைத்தது. தரையில் சாய்ந்து கொள்ளவோ இருக்கவோ முடியாது. ஒரே சேரும் சகதியும் நிறைந்திருந்தன. பைகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர வேறொரு சூடான உணவு வகைகளும் இல்லை. இவ்வாறான சிக்கல் நிறைந்த சூழலில்தான் குமுதனுக்குள் மறைந்திருந்த அந்த நோய் வரத் தொடங்கியது. குமுதனால் ஒரு மூச்சு கூட சிரமமின்றி விட முடியவில்லை. ஒவ்வொரு மூச்சையும் உள்ளெழுத்து வெளியே விடுவதற்கு ஒரு போராட்டமே நடத்த வேண்டியிருந்தது. குந்தியிருந்தான், குனிந்து நின்றான், கைகளை தலைக்கு மேல் உயர்த்தினான். இப்படி ஒவ்வொரு மூச்சிற்கும் சிரமப்பட்டாலும் தனக்கு இந்த நோய் வந்த நோய் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று பெரும் சிரமத்தின் மத்தியிலும் அதை தனக்குள்ளேயே மறைக்க முயன்றான். இந்த நேரத்தில் தன்னை பற்றியோ தனது வருத்தத்தை பற்றியோ சிந்திப்பவனாக இல்லை அவன். அவனது நெஞ்சுக்குள் கதைத்ததெல்லாம் அந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை. இத்தனை சிரமங்களையும் பொருட்படுத்தாது இலக்கை அழித்துவிட வேண்டும் என்பதை மட்டுமே சுமந்து அந்த இலக்கை அழித்துவிட்டு வரும் வரை தனது நோயை பற்றி யாருடனும் கதைக்கவில்லை. பின் மெல்ல மெல்ல கதை தெரிய வந்தபோது அவனது உறுதியும் தாயகப்பற்றும் பளிச்சென்று வழி தெரிந்தது. ஆனையிரவு தளத்துக்குள் தாக்குதல் ஆரம்பிக்கும் நேரம் வரை காத்திருந்த கரும்புலிகளை அதற்கான நேரம் அண்மிக்க குமரனின் கட்டளையோடு தாக்குதல் ஆரம்பமானது. இடியும் மின்னலும் தரையிலிருந்து புறப்படுப்பதைப் போல சத்தமும் தீச்சுவாலைகளும் மண்ணில் எல்லா மூலைகளிலும் இருந்து விழுந்தது. அமைதியும் இருளும் கருக்கலை ஆனையிரவு படைத்தளத்தின் மையத்தளம் புதிய சமரங்காய் கருவுற்றிருந்தது. கண்ணில் தெரியும் கரப்பு உருவங்கள் எல்லாம் தங்கள் எதிரிகள் என்று இருட்டில் எல்லா இடங்களிலும் ராணுவம் சுட்டுக் கொண்டிருந்தது. தாக்குதல் ஆரம்பித்த சில கணங்களுக்குள் கரும்பிரிகளணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலக்குகளை அழித்துவிட்டு திட்டத்தின்படி பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் தான் குமுதன் விழுப்பு அடைகின்றான். அவன் விழுப்பு அடைந்தாலும் நிதானத்தை இன்னும் விளந்து விடவில்லை. கள நிலைமைகளுக்கு ஏற்றாற்போல் கட்டளைகளை வழங்கிக் கொண்டிருந்தான். இப்பொழுதெல்லாம் குமுதன் இன்னும் ஒரு தோழனின் கைத்தாங்கலிலேயே பின்னிற்கு நகர்ந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் குமுதனை கைத்தாங்கலாக தாங்கி வந்த தோழனும் விழுப்பு அடைந்து விடுகின்றான். குமுதனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைவிழந்து விட போகிறேன் என்று. இறுதியாய் கழிகின்ற ஒவ்வொரு கணத்திலும் தனது சிறிய அசைவை கூட தேசத்துக்கு பயனுள்ளதாய் செய்துவிட வேண்டும் என துடித்துக் கொண்டிருந்தான். இறுதியாய் அவனை பிரிந்துவிட துடிக்க மூச்சு காற்றையும் நினைவுகளையும் தக்க வைத்தபடி அவனிற்கான பணியையும் செய்து முடித்தான். அணிகள் எண்ணத்தையும் பின் வாங்குவதற்கேற்ப ஒழுங்குகளை செய்துவிட்டு விழுப்புண்பட்டாலும் பின்னிற்கு குமுதனையும் தூக்கிச் செல்வதற்காக நின்ற தோழனை பார்த்து, மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாச்சல் அழுக்க போறேன். நீ கட்டாயம் வெளியில போய் இங்க நடந்ததை சொல்லவனும். எத்தனை இலக்க அழிச்ச நாங்கள், எப்படி வேண்ட நாங்கள், இன்னும் எத்தனை இலக்கு இருக்குதுன்னு சொல்லு. அது இன்னும் ஒரு சண்டைக்கு உதவும். அடுத்த சில மணித்துளிகளில் தனது சாவைத்தானே தீர்மானிக்கப் போகும் அந்த வீரன் சொல்லிய செய்தி இது. எப்படி அவனால் முடிந்தது? எதிரிகளின் இடைவிடாத தாக்குதலுக்கு மத்தியில் தன் களமாடிய தோழர்களை இழந்துவிட்ட நிலையிலும் ஏற்கனவே பலவீனமான அவன் உடல் விழுப்பும் அடைந்த வேதனையால் சோர்ந்து விட்ட போதும் இதை பற்றியுமே சிந்திக்காத அந்த இறுதி கணத்திலும் தனது அணியை பற்றியும் தனக்கு வழங்கப்பட்ட கடமைகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அவன் இதுவரை காலம் இயக்க வாழ்வில் ஒவ்வொரு மணித்துளியையும் எவ்வளவு பயனுடையதாக செலவு செய்திருப்பான் என்பதை எடுத்துக்காட்டியது. இவ்வளவு தூரம் தாயகத்தில் பற்று வைத்து உழைத்திருப்பான். குமுதன் வழி அனுப்பிய செய்திகளை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே முகாமை விட்டு பல சிரமங்களையும் பொருட்படுத்தாது வெளியேறிய தோழன் குமுதன் சொல்லிவிட்ட செய்திகளை சொல்லிய போது குமுதன் காவியமாகிவிட்டான். அவன் சொல்லிவிட்ட செய்திகளை இன்னும் ஒரு தாக்குதலுக்கு பக்கபலமாக அமைந்துவிட்டது. அந்த நினைவுகளை எண்ணுகின்ற போதெல்லாம் இந்த இளைய வீரனின் முகம் கண்ணுக்குள் தெரியும். அவன் இன்றைக்கும் வாழுகின்ற வரலாறு. ஆம், 1998 பிப்ரவரி 1st கிளிநொச்சி பரந்த நாணயர்வு பகுதியிலே ஸ்ரீலங்கா கூட்டுப்படை தலைமையிலான கரும்புலி தாக்குதல் நடவடிக்கையின் போது எங்கள் மேஜர் குமுதன் விழிமூடி போனான். கரும்புலி மேஜர் குமுதனாக கரும்புலி மேஜர் குமுதனின் மாவீர முகுடம் கேட்டோம்.
அழுதால் வெளிவராதே அண்ணன் விழிகள் கலந்து.